الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجز من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله العظيم. أن عائشة رضي الله عنها قالت: قال النبي صلى الله عليه وسلم: كل شراب أسكر فهو حرام. متفق عليه. صدق نبينا محمد صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லா. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அண்ணலம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிகங்கள், தபஉ தாபிகங்கள், முத்தகீன்கள், முஜாஹிதீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும், எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பேரருளும் அவனின் சாந்தியும் சமாதானமும் மகஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில வைத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, தக்குவாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவியிருக்கின்றானோ அவனுடைய ஏவலிகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு, முதலாவதாகி வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, இன்றைய நாள் முஸ்லீம்களுடைய புத்தாண்டுடைய முதலாவது நன்னாள். ஹிஜ்ரி 1434 ஆண்டின் முஹர்ரம் மாதத்துடைய முதலாவது ஜும்ஆவிலே நாங்கள் எல்லாம் கலந்திருக்கிறோம். 1433 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மக்கத்துடைய மண்ணை விட்டு ஹிஜ்ரத்துடைய பயணம் சென்ற மதீனாவை நோக்கி பயணித்த அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் நடந்து இன்றோடு 1433 ஆண்டுகள் கழிந்து விட்டது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கடந்த ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையில் எப்படியான ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வந்தோம், அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் என்ன என்ன மாற்றங்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். ஒரு ஆண்டு நிறைவடைகின்றது என்றால் ஒரு வயதை நாங்களும் தாண்டி கொண்டு செல்லுகிறோம். வாலிபனாக இருந்தவர்கள் வயோதிபர்களாக மாறுகிறார்கள், சிறார்களாக இருந்தவர்கள் பள்ளி பருவ மாணவர்களாக ஆகிறார்கள், நேற்று சுகத்தோடு உடம்பில் ஆரோக்கியமாக இருந்தவர்கள் என்று நோயாளியாக மாறிவிட்டார்கள், நேற்று சந்தோஷமாக குதூகலமாக வியாபாரத்திலே கொடிகட்டி பறந்தவர்கள் இன்று அத்தனையும் இழந்து நஷ்டத்தோடு வீட்டுகளில் இருந்து ரோட்டுக்கு வந்திருக்கிறார்கள். இது நேற்று நடைபெற்ற ஒரு உண்மை, இன்றைய நாள் நமக்குரியது, நாளைய நாள் நமக்குரியது அல்ல. யார் ஹயாத்தோடு இருப்பார்களோ அவர்களுக்கே உரிய நாள் தான் நாளைய நாள். எனவே இன்றைய நாளை பற்றித்தான் நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சூரத்து தௌபாவுடைய சூராவில் 36வது ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான், அல்லாஹுடைய கணிப்பின் பிரகாரம் அல்லாஹுடைய ஏட்டில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12. அந்த மாதங்களை அல்லாஹ் எப்பொழுது படைத்தான், வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் என்று படைத்தானோ அன்றே அல்லாஹ் மனிதனுடைய வாழ்வை மனிதன் கச்சிதமாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் 12 மாதங்களை படைத்த அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான், வானத்தையும் பூமியை படைத்த நாளே மனிதனுக்காக நாங்கள் 12 மாதங்களையும் நாங்கள் படைத்து வைத்திருக்கிறோம். அந்த 12 மாதங்களும் 4 மாதங்கள் மாண்புக்குரியது, மரியாதைக்குரியது, புண்ணியங்கள் நிறைந்தது என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான். மின்ஹா அர்பஅத்து ஹுரும், புனிதத்துவம் வாய்ந்த 4 மாதங்கள். அதில் முதலாவது மாதம் நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹ்வுடைய பார்வையில் கண்ணியமான மாதம், மாண்பான மாதம். இரண்டாவது மாதம் ரஜபுடைய மாதம். மூன்றாவது மாதம் ஜுல்ஹஜாவுடைய மாதம். நான்காவது ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இந்த 4 மாதங்களும் 12 மாதங்களில் சிறந்து விளங்குகிறது என்பதனை எங்களுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு விளக்கமாக எழுதக்கூடிய தஃப்ஸீருடைய உலமாக்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, 12 மாதங்களை அல்லாஹ் எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறான், தொகுத்து தந்திருக்கிறான். மனிதனுடைய வாழ்வை மனிதன் வீணாக்கிவிடக் கூடாது என்பதற்காக, நினைத்தவாறு வாழ்வதற்காக அல்லாஹ் இந்த வாழ்க்கை எங்களுடைய கையிலே தரவில்லை. மனம் போன போக்கிலே வாழ்வதற்காக அல்லாஹ் இந்த வாழ்க்கை எங்களுடைய கையிலே அமானிதமாக தரவில்லை. அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கிறான், மனிதனே நீ வேணுக்காக விளையாட்டுக்காக படைக்கப்பட்டிருக்கிறாய் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா, நாளை ஒரு நாள் என்னின் பக்கமாக வரமாட்டேன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா, அப்படி அல்ல. நீ நினைப்பது தவறு. கியாமத்துடைய நாளையில் யாருமே யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்திலும் ஆசிராவிலும் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் மாத்திரம்தான் லில்லாஹில் வாஹிதுல் கஹார், அடக்கி ஆளுகின்ற ஆட்சியும் நீதம் செலுத்துகின்ற நீதிபதியும் அல்லாஹ்தான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லாத அந்த மஹ்ஷர் மைதானத்தில் கியாமத்துடைய நாளையில் நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவோம். அந்த நாளை மனிதானி பயந்துகொள் என்று அல்லாஹ் எங்களை பார்த்து குறிப்பிட்டு சொல்லுகிறார். நீ நினைத்தது அல்ல வாழ்க்கை. சம்பாதிக்கிறோம் அனுபவிக்கிறோம் என்பதற்காக நாங்கள் சம்பாதிக்க கூடாது. எங்களுடைய கையிலே உள்ளவற்றை நான் சம்பாதித்திருக்கிறேன், உழைத்து போனேன், களைத்து போனேன், வேர்வை சிந்தினேன், மழை வெயில் பாராமல் கஷ்டப்பட்டேன், எனவே என்னுடைய பணம் நான் எதனையும் செய்யலாம் என்று மனிதனே நீ நினைத்துக் கொண்டிருக்காதே. நீ அப்படி நினைத்துக் கொண்டிருப்பாயாக என்றால் என்னுடைய எண்ணம் தப்பானது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். வீணுக்காக விளையாட்டுக்காக நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா, நாளை ஒரு நாள் எனக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்பட மாட்டாய். உலகத்திலே நீ செய்கின்றவற்றை எல்லாம் செய்து கொண்டிருக்கலாம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று நிலத்தில் கால்படாமல் நீ குளித்துக் கொண்டிருக்கிறாயே, இவையெல்லாம் உலகத்தோடு சென்று விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா, அப்படி அல்ல. ஒவ்வொரு மூச்சுக்கும் உனக்கு கேள்வி எனக்கு இருக்கிறது, ஒவ்வொரு பேச்சுக்கும் நாளை கியாமத்தில் நீ பதில் சொல்லி ஆக வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறானா இல்லையா? இந்த பூமியில் நாங்கள் என்ன என்ன தவறு செய்தோம், பாவம் செய்தோம் என்பதனை என்னுடைய மனைவி சொல்லி காட்டுவதற்கு முன்னால், என்னுடைய பக்கத்து விட்டார்கள் அல்லாஹ்விடத்தில் என்னை மாட்டி கொடுப்பதற்கு முன்னால், இரவிலும் பகலிலும் யாருக்கும் தெரியாமல் எந்த எந்த இடத்தில் நடந்து சென்று நான் பாவம் செய்தேனோ, என்னுடைய கால் பாதங்கள் எந்த எந்த இடத்தில எல்லாம் பட்டதோ, அந்த இடமெல்லாம் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். யார் சாட்சி சொல்லுவார்கள்? இந்த பூமி அல்லாஹ்விடத்தில் பேசும். மனிதன் செய்த தவறுகள், மனிதன் செய்த குற்றங்கள், இருட்டில் செய்த தவறுகள், நாலு பேர் தெரியாத இடங்களில் செய்த தவறுகள், குற்றங்கள், இவை அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் மாற்றி கொடுக்கும் சாட்சி சொல்லும். எங்களுடைய கால் பாதங்கள் பட்ட பூமி அல்லாஹ்வோடு பேசும், அல்லாஹ்விடத்தில் மாற்றி கொடுக்கும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நினைத்ததல்ல வாழ்க்கை, வாழ்வுக்கு இலக்கணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார்கள். ஓர் ஆண்டை கழித்து விட்டோம், எத்தனை ஆண்டுகளை கழித்திருக்கிறோம், எத்தனை முஹர்ரம் மாதங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அடைந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் வந்த மாற்றம் தான் என்ன? கருப்பு முடிகள் எல்லாம் நிறைய ஆகியது மாத்திரம்தான் மாற்றமா? வாலிபராக இருந்த எங்களுடைய உடம்பிலே வயோதிபம் வந்ததுதான் எங்களுடைய மாற்றமா? எங்களுடைய அமல்களிலே என்ன மாற்றம் இருக்கிறது? ஐங்கால தொழுகையை நான் தொழுதனால், சுண்ணத்தான தொழுகைகளோடு அதிகமாக நான் என்ன இணைத்திருக்கிறேனா என்பதை சிந்தித்து பாருங்கள். பரலான வரலாறு காலத்திலே நோன்பு நோக்கேன், மாதா மாதம் நோன்பு நோக்கின்ற பழக்கத்தினுடைய வாழ்க்கையில நான் எடுத்திருக்கிறேனா? நடிகரார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோக்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமை நோன்பு நோக்கின்ற பழக்கத்தினுடைய வாழ்க்கையில நான் எடுத்திருக்கிறேனா? சிந்தித்து பாருங்கள், என்ன மாற்றத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் எடுத்திருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வயதொன்று செல்லுகின்றது என்றால் நான் மண்ணறையை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், மண்ணறையை நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நாங்கள் எங்களுடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பரதான ரமலானுடைய காலத்துக்கு பின்னால் மிகவும் கண்ணியமான நோன்பு நிறைந்த மாதம் என்றால் அது முஹர்ரமுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பரலான நோன்புக்கு பின்னால் சுன்னத்தான நோன்புகள் பிடிப்பதற்கு மிகவும் சிறந்த மாதம் நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதம். பரதான தொழுகைக்கு பின்னால் மிக மிக அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு தொழுகை ஒன்று இருக்கும் என்றால் அது இரவு நேர தொழுகை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றம். பரலான நோன்பு நாம் விரும்பியோ விரும்பாமலோ நோன்பு பிடித்துத்தான் ஆக வேண்டும். விரும்பினோ விரும்பாமலோ ரமலானுடைய மாதம் வந்தால் விரும்பினோ விரும்பாமலோ அல்லாஹ்வுடைய நோன்பை நோற்றுத்தான் ஆக வேண்டும். ஆனால் இந்த முஹர்ரமிலே நோக்கின்ற நோன்பு இருக்கிறது, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு சுன்னா. இங்கேதான் எங்களுடைய ஈமானிய பல பரீட்சை இருக்கிறது. இதுதான் நான் அல்லாஹ்வுக்காக நோக்கிறேன். எங்களுடைய தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோக்கார்கள், நோக்குமார் இந்த சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள் என்பதற்காக நோக்கிறார்களே, இவர்களுடைய ஈமானிய தராதரத்தை தான் நாங்கள் பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே போன்று ஐந்தார தொழுகை தொழுகின்றார்களே, இவர்கள் ஒன்றும் வியப்புக்குரியவர்களோ ஆச்சரியக்குரியவர்களோ அல்ல. ஏனென்றால் தொழுதாக வேண்டும். தொழவில்லை என்றால் உலகத்திலும் தண்டனை இருக்கிறது, மௌத்தின் நேரத்திலும் அவனுக்கு பழிவாங்கல் இருக்கிறது, கபரிலும் நெருக்கம் இருக்கிறது, மறுமையிலும் அவனுக்கு நஷ்டம் இருக்கிறது. அவன் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி தொழுதுதான் ஆக வேண்டும். தொழுகவில்லை என்றால் அவன் காபிராக ஆகிவிடுகிறான், முஸ்லீம் என்ற பட்டியலில் இருந்து அவன் வெளியேற்றப்படுகின்றான். எனவே பரந்தான தொழுகை விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி தொழுதுதான் ஆக வேண்டும். இரவு நேரத்திலே மனைவியும் மக்களும் ஆழமான தூக்கத்திலே இருக்கின்ற நேரத்தில் அழகு முறையிலே உதவெடுத்து தன்னுடைய குடும்பத்தில் உள்ள நாலு பேருக்கு இடையூறு கொடுக்காமல் அமைதியாக சென்று அல்லாஹ் ரக்அத் தொழுது விட்டு யார் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறாரோ இந்த தொழுகையை விட மேலான தொழுகை எதுவாக இருக்க முடியும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவேதான் அது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், ரஹிமல்லாஹு இம்ரான், ஒரு கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. எந்த கணவன் தெரியுமா? பகலெல்லாம் வேலை செய்து களைப்போடு இரவையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார், நடுநிசையை கழித்து சகஜத்துடைய நேரத்திலே கண் விழித்து அமைதியாக சென்று உதவெடுத்து அல்லாஹ்வின் ரகாத்து தொழுதுட்டு துஆ கேட்டுட்டு இந்த நன்மையை என்னுடைய மனைவியும் அடைய வேண்டும் என்பதற்காக மனைவி கருகாமியிலே சென்று மனைவியை ஆறுதலாக அன்பாக தட்டி எழுப்புகிறார். மனைவி அடுத்த பக்கமாக படுத்துக் கொள்ளுகிறாள். இப்பொழுது கணவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய கையை தண்ணீரில் நனைத்து மனைவியுடைய முகத்திலே தண்ணீரை அப்படியே தெளிக்கின்ற நேரத்தில் சட்டென மனைவி கண் விழித்து பார்க்கிறாள். கணவன் நின்று கொண்டிருக்கிறாள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான், உங்களுடைய ரப்பை இரண்டு ரக்காத் தொழுது நீங்க வணங்குங்கம்மா. ஒரு அன்பான கணவனுடைய கட்டளையை ஏற்று அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக அந்த மனைவி கண் விழித்து இரண்டு ரக்காத் தொழுகின்றாலே இந்த பெண்ணை விழிக்க செய்து தொழ வைத்த கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று கண்மணியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். ரஹிமல்லாஹு இம்ராதன், ஒரு மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இந்த மனைவி இரவு நேரத்திலே கண் விழிக்கிறாள். கணவனை விட அதிகமான வேலை பழுப்புகளும் கஷ்டங்களும் துயரங்களும் துன்பங்களுக்கும் ஒரு வீட்டு மனைவிக்குத்தான் இருக்கிறது, பட்டியலிட முடியாது. அவர்களுடைய வேலைகளையும் அவர்களுடைய சுமைகளையும் பட்டியலிட்டு சொல்ல முடியாது. காலையிலே கண் விழித்தது முதல் படுக்கைக்கு செல்லுகின்ற வரைக்கும் அவர்கள் படுகின்ற இன்னல்களும் துன்பங்களும் துயரங்களும் பட்டியலிட முடியாது. என்ன சன்மானம் எடுத்துக் கொடுத்தாலும் அதற்கு நிகராகாது. அந்த மனைவி இவ்வளவு கஷ்டங்களோடு துன்பங்களோடு உறக்கத்தில் இருக்கின்ற நேரத்தில் கண் விழித்து அந்த ரப்பை சந்தோஷப்படுத்துவதற்காக அழகிய முறையிலே உதவெடுத்துகின்றான். தொழுதுவிட்டு இந்த தொழுகையுடைய நன்மையுடைய கணவனுக்கும் சேர வேண்டும். கணவனை வந்து எழுப்புகிறாள். கணவன் மறுபக்கமாக படுத்துறங்குகிறார். இப்பொழுது அன்பான முறையிலே தண்ணீர் எடுத்து கணவனுடைய முகத்திலே தெளிக்கின்றாள். கணவன் கண் விழித்து பார்க்கிறார், மனைவி நிற்கிறாள். எழும்புங்கள், உங்களுடைய ரப்பை தொழுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். இப்ப கணவன் எழும்புகின்றார். அழகிய முறையில் எழுவெடுத்து அந்த ரப்பை இரண்டு ரக்காத் ஹஜ்ஜத்து தொழுகின்றால் இந்த மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதனைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் மிக மிக சிறந்த தொழுகை என்ன தொழுகை தெரியுமா? இரவு நேரத்திலே தொழுகின்ற தொழுகை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் முஹர்ரம் வருகின்றது என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? ஒரு மாற்றமும் இல்லையா? கடந்த காலத்தை கொஞ்சம் அமைதியாக நிதானமாக பதட்டம் இல்லாமல் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமேயானால் எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. அப்படியாக இருந்தால் எங்களுடைய மனதிலே நாங்கள் ஒரு நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆண்டில் இன்ன இன்ன அமல்களை நான் செய்வதற்காக இந்த ஆண்டை நான் பயன்படுத்துவேன், யா அல்லாஹ் அதற்கு நீ உதவி செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பாரம் சாட்டி இந்த ஆண்டை நல்ல முறையில் அமல்கள் செய்வதற்காக நாங்கள் வரவேற்று அமல்கள் செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்று இஸ்லாமிய வாழ்க்கையை பொறுத்தவரையில் இஸ்லாத்தில் எந்த பாகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அதில் தூய்மையான சுத்தத்திற்கு அதிகமான இடம் வழங்கப்பட்டிருப்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், வியாபார நடவடிக்கையாக இருக்கலாம், அரசியல் ரீதியான பேச்சுக்களாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி தாம்பத்திய உறவு வாழ்க்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இஸ்லாம் அங்கே சுத்தத்தை பேணுமாறு நமக்கெல்லாம் ஏவுகிறது. சுத்தம் இல்லாத ஒன்று இஸ்லாத்தில் கிடையாது. சுத்தம் இல்லாத ஒன்றுக்கு இஸ்லாத்தில் வரவேற்பு என்பது கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான், அல்லாஹ் இரண்டு தாராரை மிக மிக விரும்புகிறான். ஒன்று இரண்டு கூட்டத்தாரே அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முதலாவது கூட்டம் யாரு தெரியுமா? செய்த தவறுக்காக, செய்த குற்றத்திற்காக அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் மல்கி துஆ செய்து தௌபா செய்கிறார்களே, இவர்களை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். இரண்டாவது கூட்டம் யார் தெரியுமா? எந்த நேரத்திலும் சுத்தமாக இருக்கக்கூடியவர்கள். சுத்தம் என்பது ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும், இரண்டாவது உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், மூன்றாவது உள்ளமும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆடை அழுக்காக இருந்தால் கண்ணுக்கு தெரியும், எங்களுடைய உடல் அழுக்காக இருந்தால் நாற்றத்தினால் சுவீகரித்துக் கொள்ளலாம், உள்ளம் நாறி போனால் யாருக்கு தெரியும்? அந்த ரப்புக்கு மாத்திரம்தான் தெரியும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவேதான் யாரெல்லாம் சுத்தமாக இருக்கிறார்களோ இவர்களையும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானில் சரி பாதி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதனை எதனை எல்லாம் நல்ல அமல்கள் என்று நாங்கள் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோமோ அவைகளெல்லாம் ஈமானுடைய ஒரு கிளைதான், ஒரு பகுதிதான். ஆனால் இந்த சுத்தத்தை பார்த்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷத்ருல் ஈமான், ஈமானில் சரி பாதி என்று சொன்னார்கள். ஈமானில் ஒரு பகுதி அல்ல, ஈமானுடைய கிளைகள் ஒரு கிளை அல்ல, சரி பாதி அந்தஸ்தை வகிக்கக்கூடிய ஒன்றுதான் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய இந்த சுத்தம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சூரத்துல் மாஇதாவில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். குர்ஆன் கூறுகிறது, யா அய்யுஹல்லதீனா ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, முஃமின்களே, இதா குந்தும் இலஸ் ஸலாத்தி ஃபஸ்லூ வுஜூஹகும் வஅய்தியகும் இலல் மராஃபிக். தொழுகைக்காக அஜான் சொல்லப்பட்டால் நீங்கள் உங்களுடைய முகத்தை நன்றாக கழுவிக் கொள்ளுங்கள். தொழுகைக்காக நீங்கள் செல்லுவதாக இருந்தால் உங்களுடைய முகத்தை நன்றாக கழுவிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இரண்டு கைகளையும் முழங்கை உட்பட அழகாக கழுவிக் கொள்ளுங்கள். அவங்களோட ரெண்டு கைகளையும் முழங்கை உட்பட கழுவி விட்டீர்களா, தண்ணீரினால் உங்களுடைய தலைமுடியை நீங்கள் மசக செய்யுங்கள், தடவுங்கள். அடுத்தது எங்களுடைய இரண்டு கால்களையும் கரண்டை வரைக்கும் நன்றாக கழுவிவிட்டு நீங்கள் தொழுகைக்காக செல்லுங்கள் என்று குர்ஆன் எங்களுக்கு சுத்தத்தை வலியுறுத்துகிறது. வேலை செய்கின்றோமா அல்லது எங்களுடைய ஏதாவது விவகாரங்களில் ஈடுபடுகிறோமா, உடனே தொழுகைக்காக வாருங்கள், வெற்றியின் பக்கமாக விரைந்து வாருங்கள் என்று மஸ்ஜிதிகளிலே பாங்கோசை கேட்கின்றது என்றால் அத்தனையும் அப்படியே விட்டுவிட்டு நீங்கள் உதவு எடுத்துக் கொண்டு செல்லுங்கள். இதனைத்தான் நாங்கள் உதவு என்று சொல்லுகிறோம். குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகிறது, உதவை பற்றி குர்ஆன் பேசுகிறது. நாளை கியாமத்துடைய நாளையில் கோடான கோடி மக்கள் வெள்ளமாக காட்சி தரக்கூடிய அந்த நாளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தை நான் எவ்வாறு ஏனைய மக்களை விட என்னுடைய சமூகத்தை நான் அடையாளம் கண்டுகொள்ளுவேன் தெரியுமா, உதுவை கொண்டுதான் நான் அடையாளம் கண்டுகொள்ளுவேன். இன்ன உம்மத்தி யுதஆன யௌமல் கியாமா ஹுர்ரம் முஹஜ்ஜலீன் மின் ஆஸாரில் உது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமாக உதவு எடுக்கக்கூடிய பழக்கம் யாருடைய வாழ்க்கையில் இருக்குமோ இவர்களுடைய கையும் இவர்களுடைய காலும் இவர்களுடைய முகமும் இவர்களுடைய தலைமுடியும் நாளை கியாமத்துடைய நாளையில் அப்படியே பளிச்சென மின்னிக் கொண்டிருக்கும். இந்த மக்களை பார்த்து நான் விளங்கிக் கொள்ளுவேன், இவர்கள் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் என்று நான் விளங்கிக் கொள்வேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், வைலுன் லில் அஆப், உதுவெடுக்கின்ற நேரத்தில் தங்களுடைய இரண்டு கால்களையும் யார் சரியான முறையிலே கழுவவில்லையோ, முன் விரல்களை மாத்திரம் தண்ணீரினால் கழுவிக் கொள்வார்கள், அவர்களுடைய காலின் பின்பகுதி கழுவப்படாமல் இருக்கும். கரண்டை வரைக்கும் யாருடைய கால்கள் ஒழுங்காத முறையில் முழுமையாக கழுவப்படவில்லையோ இவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிந்தித்து பாருங்கள், உதுவுடைய தன்மையை விளங்கி பாருங்கள். நாளை தியானத்திலே என்னுடைய சமூகத்தை நான் அடையாளம் கண்டுகொள்வேன். நட்சத்திரங்களைப் போல் அவர்கள் மின்னிக் கொண்டிருப்பார்கள், இறங்கிக் கொண்டிருப்பார்கள். இவர்களை என்னுடைய உம்மத் என்று நான் அடையாளம் கண்டுகொள்வேன். அதே நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒதுவெடுக்கின்ற நேரத்தில் தங்களுடைய கால்களை ஒழுங்கான முறையில் யார் கழுவவில்லையோ இவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எத்தனை ஆண்டுகளாக தொழுகைக்காக ஒதுவெடுக்கிறோம், எத்தனை ஆண்டுகளாக குர்ஆன் ஓதுவதற்காக சுன்னத்தான முறையில் ஒதுவெடுத்துக் கொண்டிருக்கிறோம், எத்தனை லீட்டர்களை நாங்கள் வீணாக்கிக் கொண்டிருக்கிறோம். ஒழுங்கான முறையில் எங்களுடைய கால் விரல்களுக்கு இடையிலே கையை நாங்கள் விட்டு எங்களுடைய கால்களை சுத்தம் செய்கிறோமா, எங்களுடைய கரண்டை கால்கள் ஒழுங்கான முறையிலே கழுவப்படுகிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவேதான் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான், மூமீன்களே நீங்கள் தொழுகைக்காக ஆயத்தமாகினால் உங்களுடைய முகத்தை நன்றாக கழுவிக்கொள்ளுங்கள், உங்களுடைய இரண்டு கைகளையும் முழங்கை உட்பட கழுவிக்கொள்ளுங்கள், உங்களுடைய தலைமுடியை நன்றாக நீங்கள் மசூது செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய கால்கள் இரண்டையும் கரண்டை உட்பட நன்றாக கழுவிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தொழுகையிலும் சுத்தத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான். காலையிலே கண் விழித்தால் உங்களுடைய விசுவாசி எடுத்து உங்களுடைய பற்களை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், விசுவாசி செய்து கொண்டால் உங்களுடைய பற்களுக்கு உறுதி ஏற்படும் என்று சொன்னார்கள், வாய் நாற்றம் ஏற்படாது. அல்லாஹ் உங்களை ரொம்ப ரொம்ப நெருங்கி வருவான், அல்லாஹ்வுடைய விருப்பம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு ஏற்படும் என்று விசுவாசி செய்யக்கூடிய மக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபசோபனம் சொன்னார்கள். தொழுகைக்காக நீங்கள் தொழுகை முசல்லாவிலே நின்றால் உங்களுடைய பற்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் விசுவாக்கினால். அங்கேயும் சுத்தம் தான் வலியுறுத்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது, நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அம்மா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னார்கள், என்னுடைய கணவனுடைய வாழ்க்கை பற்றியா கேட்கிறீர்கள், அத்தனையுமே புதுமையானது, அத்தனையுமே வித்தியாசமானது. எப்படியானது தெரியுமா? நபியவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி சென்றால் அவசரமாக வீட்டுக்கு வந்தாலும் சரி, நேரம் தாழ்த்தி வந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள வர்ற நேரத்தில் முதலாவது வீட்டு வாசலில் வைத்து எனக்கு சத்தமாக சலாம் சொல்லுவார்கள். நான் பதிலுரைத்தால் உள்ளே வருவார்கள். பதிலுரைக்கவில்லை என்றால் நபி அவர்கள் உள்ளே தன்னுடைய காலை எடுத்து வைக்க மாட்டார்கள். மீண்டும் சத்தமிட்டு சலாம் சொல்லுவார்கள். நானும் பதிலுரைத்தால் நபி அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்னோடு ரெண்டு வார்த்தை இரண்டாவதாக பேச மாட்டார்கள். உடனே தன்னுடைய கையில் இருந்த விசுவாசை எடுத்து தங்களுடைய பற்களை நன்றாக தூய்மையாக்கி விசுவாசி செய்து துப்புரவாக்கியதன் பின்னால் தன்னுடைய மனைவி ஆயிஷாவுக்கு அருகாமையிலே வந்து உட்கார்ந்திருந்து, ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன வேலை செய்து கொண்டிருப்பார்களோ அந்த வேலையில் அவர்கள் பங்கெடுத்து தன்னுடைய மனைவிக்கு உதவி செய்வார்கள். நபியவர்கள் ஏன் விசுவாக்கி செய்ய வேண்டும்? முன்பு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், வியர்வை துளியே கத்தூரி வாழையை விட மேலானது என்று வர்ணிக்கப்பட்ட நபியவர்கள், தங்களுடைய உமிழ்நீரை கூட சஹாபாக்கள் தங்களுடைய ஏணியிலும் உடம்பிலும் பூசிக் கொண்டவர்கள், இப்படியான நபியுடைய வாயிலிருந்து நாட்டம் ஒன்று வீச முடியுமா? எதற்காக நபியவர்கள் தன்னுடைய விசுவாசத்தை எடுத்து தூய்மையாக்கிக் கொண்டு தன்னுடைய மனைவியோடு பேசினார்கள் என்றால், எந்த மனைவியாக இருந்தாலும் கணவனுடைய வாயிலிருந்து வருகின்ற துர்நாற்றத்தை பொறுத்துக் கொள்ளுவாள், முகத்துக்கு முகம் சொல்லிவிட மாட்டார். நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் வாய்ப்பேச்சிலே சொல்லிவிடுவார்கள், என்ன நாற்றமா இருக்கு. ஆனால் ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து பேச மாட்டாள், அவளாகவே தாங்கிக் கொள்வாள், சுவீகரித்துக் கொள்ளுவாள். எனவே இந்த வாடையை கூட ஒரு மனைவி நுகர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு ஒரு கூட்ட கூடாது என்பதற்காக விசுவாசி செய்து அங்கேயும் சுத்தத்தை இந்த சமூகத்தினருக்கு வலியுறுத்துகிறார்கள். அதே நபியவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ் ரொம்ப ரொம்ப அழகானவன், யுஹிப்புல் ஜமால், யார் யாரெல்லாம் அழகாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் அழகாக உடுத்துகின்றேன் என்றால் அழகாக உடுத்துகின்றவர்களைத்தான் எனக்கும் பிடிக்கும். நான் நன்றாக நறுமணம் பூசி நல்ல ஒரு மனிதனாக இருக்கின்றேன் என்றால் என்னுடைய நிலைமையில் இருக்கக்கூடியவர்களை போல அவர்களைத்தான் எனக்கு பிடிக்கும். இதே போலத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரொம்ப அழகானவன், அல்லாஹ் தூய்மையானவன், எனவே அல்லாஹ்வுக்கு அழகாக இருக்கக்கூடியவர்களை ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் தூய்மையாக இருக்கிறார்களோ அப்படியான தூய்மையானவர்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கணவன் மனைவியாக வாழ்ந்தாலும் தாம்பத்திய உறவுக்கு பின்னால் குளிப்பை இஸ்லாம் கடமையாக்கி வைத்திருக்கிறது. குளிப்பில்லாமல் அவர் தொழ முடியாது, குர்ஆனை தொழ முடியாது, தவாப் செய்யவும் முடியாது, இன்னொரு என்ன பல அமல்களில் ஈடுபட முடியாது. குளிப்பு அவருக்கு கடமையாக இருக்கிறது. இப்படியாக வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களிலும் எங்களுக்கு இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்துகிறது. ஆனால் நாங்கள் அசுத்தங்களை எங்களுடைய உடம்பிலும் எங்களுடைய முகத்திலும் பூசிக் கொண்டிருக்கிறோம். எப்படி தெரியுமா? குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகிறது, யா அய்யுஹல் லதீனா ஆமனூ இன்னமல் கம்ரு வல் மைசிரு வல் அன்சாப் வல் அஸ்லாமு ருஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் فَاجْتَنِبُوهُ لَعَلَّكُمْ تُفْلِحُونَ. உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய உடம்பிலும் உங்களுடைய முகத்திலும் உங்களுடைய ஆடைகளிலும் நீங்கள் நஜீஸ்களை பூசிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அசுத்தவான்களாக இருக்கிறீர்கள், ஆனால் நன்றாகத்தான் உடுத்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கண் பார்வைக்கு அந்த நஜீஸ்கள் தெரியாது, அந்த நாச்சம் உங்களுடைய மூக்குக்கு வராது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகிறது, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்கள் யாரெல்லாம் குடிக்கின்றீர்களோ, மது போதையில இருக்கின்றீர்களோ, மது அருந்துகின்றீர்களோ, இது ஹராமான விடயம். மற்றொன்று, உங்களுடைய ஆடையையும் உங்களுடைய உடலையும் இது நஜீசாக்கிக் கொண்டிருக்கிறது, மது பாவனை. இரண்டாவது, வல்மைத்து சூது விளையாடு. இன்னும் ஒன்று, வல் அன்சாத் சிலைகளை நம்பி அதற்கு அருகாமையிலே சென்று அவர்களுடைய காணிக்கைகளை நிறைவேற்றுவது. படைத்த ஒப்பந்தத்தை கேட்பதற்கு பதிலாக சிலைகளை நாடி செல்லுவது. வல் அஸ்லாம் குறி பார்ப்பது, தகுணம் பார்ப்பது. இவை அனைத்தும் என்ன தெரியுமா? ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். இவை அனைத்தும் ஷைத்தானுடைய சதி வலைகள் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. இது ஒரு மூமினுடைய பழக்கம் அல்ல, இது ஒரு முஸ்லீமுடைய பழக்கம் அல்ல, இது அனைத்தும் ஷைத்தானுடைய விளையாட்டு. ஃபஜ்தனிபு, இவைகளை நீங்கள் செய்யாமல் மூமின்களே தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு சொல்லுகிறான். நீங்கள் அப்படி இவை அனைத்தையும் செய்யாமல் தவிர்ந்து கொள்வீர்களையானால், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்களையானால், துன்யாவிலும் கபரிலும் மறுமையிலும் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வெற்றி கிடைக்கவில்லை என்றால், நான் மது அருந்தவில்லை, நான் சூதாட்டம் ஆடவில்லை, சிலை வணக்கம் புரியவில்லை, குறிபார்க்கவில்லை, சகுனம் பார்க்கவில்லை, இப்படியான அருவறுப்பான செயல்களை நான் செய்யாமல் இருக்கின்றேன் என்றால், துன்யாவிலும் ஆசராவிலும் எனக்கு அல்லாஹ் வெற்றியை தருவான். அப்படி வெற்றி கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ் கூடிய கூற்று பொய்யாக ஆகிவிடும். நவுஸ் பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள், இங்கேதான் நஷ்டம் இருக்கிறது, அழிவு இருக்கிறது. மனிதனுடைய அத்தனை வாழ்க்கையின் அழிவும் இங்கேதான் மூழ்கி இருக்கிறது, சூழ்ந்திருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், கண்மணியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் குறிப்பிட்டதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், குல்லு ஷராபின் அஸ்கர், எதனை குடித்தால் கிக் ஏறுமோ, போதை ஏறுமோ, இவை அனைத்தும் பஹுவா ஹராம், இவை அனைத்தும் ஹராம், தடுக்கப்பட்டது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள். எதனை குடித்தால், எதனை பாவித்தால், எதனை அனுபவித்தால், எதனை மூக்கால் நுகர்ந்தால் போதை வருமோ அல்லது கிக் ஏற்படுமோ, இவை அனைத்தும் நீங்க நினைச்சு கொள்ளாதீர்கள் விளையாட்டு. இவை அனைத்தும் ஏதோ பொருளோக்கு நினைத்துக் கொள்ளாதீர்கள். இவை அனைத்தும் ஹராம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரியில் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சிந்தித்து பாருங்கள், எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய நஜீசான செயல்பாடுகள் என்ன தெரியுமா? வெற்றிலை, பீடா, சாதா, புகையிலை, சிகரெட் பாவனை, பீடி, சுருட்டு போன்றவைகள் எல்லாம் அழகாக உடுத்தி இருக்கக்கூடிய எங்களுடைய கண்ணுக்கு தெரியாத நஜீஸ்கள். சிகரெட் குடிக்கக்கூடியவர்கள், புகை பிடிப்பாளர்கள், ஒரு தடவை உறிஞ்சி புகையை உள்ளே இழுத்து உங்களுடைய வெண்மையான வெள்ளை ஆடைக்கு முன்னால் ஒரு தடவை ஊதி விட்டு அந்த ஆடையை உங்களுடைய கண்களால் பாருங்கள், அதிலே படிந்திருக்கின்ற அந்த கருப்பையும் அதிலே இருக்கின்ற ரசாயன நாற்றத்தையும் கொஞ்சம் சுவீகரித்து பாருங்கள். புகை பிடிப்பாளர்கள் கொஞ்சம் அவதானமாக இருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அது ஒரு நாகம், ஒரு விஷம் நிறைந்த பாம்பை போன்று. எப்படி தெரியுமா? நீ என்னை எவ்வாறு உறிஞ்சி இழுக்கின்றாயோ அதே போல நானும் உன்னை உறிஞ்சிக் கொண்டே இருப்பேன் என்ற சவாலோடுதான் இந்த புகை பிடிப்பாளர்களை பார்த்து ஒவ்வொரு புகையும் அந்த மனிதர் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது. புகை பிடிப்பாளர்களுக்கு உலக சுகாதார மையத்தினால் விடுக்கப்பட்ட ஒரு அறிக்கை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். May 31 வருடாந்தம் சர்வதேச புகைத்தலுக்கு எதிரான ஒரு தினமாக அமுல்படுத்தப்பட்டு பிரகடனப்படுத்தப்பட்டு, புகை பிடிப்பாளர்களே ஜாக்கிரதை, கவனம், குடிக்க வேண்டாம், பிடிக்க வேண்டாம், இப்படி எல்லாம் உணர்த்தப்படுகிறது. வருடாந்தம் 6 மில்லியன் மக்கள், வருடாந்தம் 6 மில்லியன் மக்கள், 60 லட்சம் மக்கள் இந்த புகைப்பிடிப்பினால் மரணத்தை தழுவுகிறார்கள். ஒவ்வொரு 6 வினாடிக்கும் ஒருவர் உலகத்தில் எப்பாகத்திலாவது ஒருவர் மரணித்துக் கொண்டே இருக்கிறார், மரணத்தின் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். மனிதனின் ஆயுளை புகை குறைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சிகரெட்டில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், ரசாயன பதார்த்தங்கள் சுமாராக 4000 தொடக்கம் 5000 ரசாயன பதார்த்தங்கள் ஒரு புகைத்தலிலே உள்சேர்க்கப்படுகிறது. அதனை யாரும் சிந்திப்பது கிடையாது. சில்லறை சில காசுகளை வீசினால் கைக்கு கிடைத்து விடுகிறது, பத்துகிறோம், ஊதி தள்ளி விடுகிறோம், எதனையும் சிந்திப்பது கிடையாது. 5000 4000 தொடக்கம் 5000 வரைக்கும் ரசாயன பதார்த்தங்கள் ஒரு புகைத்திலே உள்சேர்க்கப்படுகிறது. அந்த ரசாயன பதார்த்தங்கள் மிக முக்கியமான ஒன்று நிக்கோட்டின். இது ஒரு தடவை ஒருவர் அந்த புகைத்தலை உள்ளே இழுத்து விட்டால் அவருடைய நுரையீரலை அப்படியே சூழ்ந்து கொள்ளுகிறது. நுரையீரலை சூழ்ந்து அவருடைய உச்சந்தலையிலே இருக்கக்கூடிய மூளையை அப்படியே அது வட்டமிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறது. ஒரு வினாடி அந்த புகைத்தலினால் மனிதனுடைய நுரையீரலும் அந்த மூளையும் அந்த புகைத்தலினால் வட்டமிடப்படுகிறது. அந்த ஒரு நிமிட சுற்றி வளைப்பு போதும் மனிதனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனை அழிப்பதற்கு. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படியாக மனிதனுடைய கண்ணுக்கு தெரியாத நஜீஸ்கள் நிறைந்திருக்கிறது. இதனால் தான் மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான், நான் நன்றாக குளித்தேன், நன்றாக நல்ல ஆடை அணிந்திருக்கிறேன், நல்ல நறுமணம் பூசியிருக்கிறேன். இவையெல்லாம் மனிதனுடைய வெளிப்பார்வையில் அலங்காரம். உள்ளே நாற்றம் வீசுகிறது, வெளியிலே அல்லாவுக்கு பொருத்தமற்ற செயற்பாடுகளை இவன் சுமந்து கொண்டிருக்கிறான். எனவே மனிதனுடைய கண்ணுக்கு தெரியாத சைத்தானுடைய அருவறுப்பான செயல்களாக இருக்கிறது. இந்த பாவனைகளினால் வரக்கூடிய ஆபத்துக்கு விளைவுகள் என்ன? புகைப்பிடிப்பாளர்கள், மது பாவனையாளர்கள், கஞ்சா போன்ற பாவனையாளர்கள், வெற்றிலை சாப்பிடக்கூடியவர்கள், புகையிலையை உண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து என்ன தெரியுமா? மாரடைப்பு ஏற்படும், வாயில் புற்றுநோய் ஏற்படும், ஆண்களுக்கு ஆண்மை சக்தி இல்லாமல் ஆகிவிடும். ஆண்கள் வெளியிலே சிங்கமாக கர்ஜித்து திரிகிறார்கள், தங்களுடைய மனைவிக்கு முன்னால் பாவம் தோத்து விடுகிறார்கள். ஆண்மை சக்தி இல்லை, மனைவிக்கு முன்னால் தலை குனிந்து விடுகிறார்கள். இதெல்லாம் ஏற்படுவது இதனால் தான். கணவன் புகைக்கின்றார், பக்கத்தில் இருக்கின்ற கர்ப்பிணி தன்னுடைய மனைவி இதனை சுவாசிப்பாளையாக இருந்தால், அந்த சுவாசிப்பின் மூலமாக ஏற்படுகின்ற தாக்கத்தினால் கர்ப்பிணியின் கர்ப்பம் சிதைந்து விடும் என்று விஞ்ஞான அறிக்கை சொல்லி காட்டுகிறது. குடிக்கக்கூடியவர்கள், உறிஞ்சக்கூடியவர்களுக்கு ஏற்படுகின்ற இதே சமனான விளைவு ஆபத்து பக்கத்தில் இருந்து சுவாசிக்கக்கூடியவர்களுக்கும் குறைவில்லாமல் ஏற்படும் என்ற தகவலும் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்படியாக இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், பிள்ளைகள், வயோதிபர்கள், வாலிபர்கள் பாதையிலே ஒழுங்காக செல்ல முடிகிறதா? எங்கு சென்றாலும் நறுமண வாசனையை விட புகைத்தலின் வாசனை தான் பாதை எங்கும் சூழ்ந்திருக்கிறது. பாதையினாலும் ஒழுங்கான முறையில் நிம்மதியாக நடந்து தெரிய முடியவில்லை இவர்களுடைய தொல்லையின் காரணமாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவை அனைத்து நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ உழைக்கின்றோம், உடம்புக்கு சக்தி அல்லது ஏதோ ஒன்றை நினைத்துக் கொண்டு நீங்கள் ஆறுதல் சொன்னாலும் இதனை பற்றி அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இந்த அருவறுப்பான செயற்பாடுகள் பாவனையாளர்களே, இவை அனைத்தும் ஹராமாக இருக்கிறது என்று அல்லாஹ் தெளிவான முறையில் ஒளிவு மறைவில்லாமல் இந்த பாவனையாளர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லிவிட்டான், விட்டது, எடுத்து வராதீர்கள், தொட்டு வராதீர்கள், நுகர்ந்து கூட பார்க்காதீர்கள், இவை அனைத்து மகராமாக இருக்கிறது என்று அல்லாஹ் தெளிவாக இந்த பாவனையாளர்களை பார்த்து அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகைக்காக மஸ்ஜிதிற்கு வருகின்ற நம்முடைய அதிகமான தொழுகையாளிகளில் இந்த பாவனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். சப்பில் வந்து நின்று வாயை திறந்து ஓத ஆரம்பித்தால், ஏதோ ஒன்றை முணுமுணுக்க ஆரம்பித்தால், அந்த மனிதனுக்கு வலப்பக்கமும் இடப்பக்கமும் நிற்கக்கூடிய தொழுகையாளியால் நிம்மதியாக தொழ முடியாத அந்த அளவுக்கு வாய் நாற்றம் புகைப்பிடிப்பின் காரணமாக வருகின்ற விபரீதம், புகைப்பிடிப்பாளர்களினால் ஏற்படுகின்ற விபரீதம், வியர்வை நாற்றத்தினால் மற்றவர்களால் தொழ முடியவில்லை, உடலிலும் நாற்றம், ஆடையிலும் நாற்றம், வாயிலும் நாற்றம், இதன் மூலமாக மக்களால் ஏனையவர்களுக்கு நாங்கள் தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார், ஆதமுடைய மக்களே, நீங்கள் பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னால அவங்களோட உடம்ப நல்ல முறையில கழுவி கொள்ளுங்கள், அழகான தூய்மையான ஆடைகளை அரை குறை இல்லாமல் நீளமான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள், உடுத்த நிர்வாணிகளாக ருக்கூவுக்கு சுஜூதுக்கு சென்றால் உங்களை உள் ஆடைகளின் நிறத்தை காட்டிக் கொள்ளுகின்ற அளவுக்கு உங்களுடைய அவுரத்தை ஹராத்தை காட்டிக்கொண்டு நீங்கள் சொல்லாதீர்கள், நீளமான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள், கண்ணுக்கு பார்ப்பதற்கு வெண்மையாக காட்சி வரக்கூடிய அழகிய நிறமுள்ள ஆடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் பள்ளிக்கு வாருங்கள், உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், நறுமணம் பூசிக்கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் தொழுகையாளிகளை பார்த்து சொல்லுகிறான். எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்களே, ஒதுவருக்கிறதுக்கு முன்னால நீங்க விசுவாக்கு செஞ்சு கொள்ளுங்க, உங்களோட நாய் வாய் நாட்டத்தை நீங்கள் அப்படியே இல்லாமல் ஆக்கி விடுவீர்கள். முசல்லாவில் நீங்க நிக்கிற நேரத்தில் உங்களுடைய பற்களை நன்றாக விசுவாசி செய்து நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் என்று நபியவர்கள் சொன்னதெல்லாம் இதனுடைய யதார்த்தம் தான். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படியான பாவனையாளர்களுக்கு உந்து சக்தியாக வழியாக அமைவது புகைத்தலை விற்பனை செய்யக்கூடியவர்கள், வெற்றிலை போன்றவற்றை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்கள், கஞ்சா அபின் போன்றவற்றை விற்கக்கூடியவர்கள், இவைகள் அனைத்தும் விற்பதும் ஹராம், வாங்குவதும் வாழ்க்கையில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இவைகளை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நமது நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் சிறைச்சாலைகளில் அதிகமாக நிறைந்து காணப்படுபவர்கள் முஸ்லீம் சகோதரர்கள், இஸ்லாமிய வாலிபர்கள், வயோதிபர்கள். ஏன் பெண்களும் இதில் அதிகமான பங்கை வகிக்கிறார்கள், அவர்களும் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான பாவனைகளில் ஈடுபட்டதன் காரணமாக, இப்படியான பொருட்களை விற்பனை செய்ததன் காரணமாக இன்று அதிகமான சிறை கூடங்களை முஸ்லீம்கள் அதிக பங்கை வகித்திருக்கிறார்கள். இதிலே அவர்கள் தங்களுடைய சாதனையை நிலைநாட்டியிருக்கிறார்கள் என்பது சொல்வதற்கு கசப்பாக இருந்தாலும் ஒரு பேருண்மையாக இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு மாபெரும் ஞானம், அல்லாஹ்வுடைய அருள், இந்த உலகத்தில் வாழுகின்ற அருளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். நபியுடைய உம்மத்தாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். காலத்தை நேரத்தை அல்லாஹ் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அனுகூலமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு மொஹர்ரத்தை கடந்துவிட்டு அடுத்த மொஹர்ரத்துக்கு வந்திருக்கிறோம். கடந்த காலங்களில் நாங்கள் என்ன தவறு செய்திருக்கிறோம், என்ன நன்மை செய்திருக்கிறோம் என்பதை இரண்டையும் நாங்கள் ஒன்றாக பரீட்சித்து பார்த்து இந்த மொஹர்ரத்தை நல்ல முறையில் நன்மைகள் செய்வதற்கான ஒரு களமாக, வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு முயல்வோமாக. இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாடி செல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. எங்களுடைய பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவத்தை யா அல்லாஹ் மன்னித்தல்வாயாக. மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், உலகத்திலே வாழ்ந்து மரணித்தவர்கள் அனைவருடைய பாவங்களை யா அல்லாஹ் மன்னித்தல்வாயாக. எங்களிலே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு நோய் சுகத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ், நாங்களும் மரணிக்கின்ற நேரத்தில் கலிமா ஷஹாதாவோடு சிரித்த முகத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல சந்ததியா அல்லாஹ் தந்தல்வாயாக. எங்கள் துஆவை கபூல் செய்வாயாக. வா ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.